ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்மளாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து ரெண்டு தினங்களாக வந்து ரூபகோசாமியோடைய வைபவங்களை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். ரூபகோசாமி எப்படி இந்த பூமியில் தோன்றினார், அவர் எப்படி சைத்தன்மா அப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம ரூபகோசாமியோட வைபவங்களை வந்து ஏதோ ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். ஏன்னா ரூபகோசாமிக்கும் சைத்தன்மாவுக்கும் நடந்த அந்த அன்பு பரிமாற்றம் வந்து நம்மள மாதிரி ஒரு கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு, என்ன மாதிரி உள்ள ஒரு கட்டுண்ட ஆத்மாக்களால் வர்ணிக்கிறது ரொம்ப கடினமான விஷயந்தான். அதை புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு நம்ம பக்குவம் இல்லை. ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்து இந்த கைங்கரியம், இந்த சேவை வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதே வந்து சுத்தமாகும். ஒரு தூய வைஷ்ணவருடைய மகிமைகளுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம பேசும்போதும் கேட்கும்போதும், பகவானுக்கும் அந்த பக்தன்கள் உள்ள அன்பு பரிமாற்றத்தை பற்றி நம்ம கேட்கும்போது நம்ம இன்னும் நம்ம இதயத்தில் அனந்தங்கள்லாம் போய் சீக்கிரமாகவே கிருஷ்ணவர்களை முன்னேற்றம் அடைவோம். அதனால் நம்ம ரூபகோசாமி பிரபுபாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும், பூர்வாச்சருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், ஸ்ரீ பிரபுபாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், குரு மகாராஜோட ஆசீர்வாதம் இருக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வைஷ்ணவருடைய மகிமைகள், அவருடைய குணாதிசயங்களை வந்து கலந்துரையாடி நம்ம வந்து நம்மளை வந்து கிருஷ்ணவர்களை வந்து முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் வந்து இது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் நம்முடைய இருதய சுத்தமாகிறதுக்கு. ரொம்ப பெரிய சேவை இது, ஆனால் சிறிய முயற்சி. இது வந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்களால் கூட பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி இவங்கெல்லாம் கூட வந்து வைஷ்ணவர்கள் மகாபிரபுவோடைய லீலைகளை பற்றி சொல்லும்போது தங்களை வந்து ரொம்ப சாதாரணமான நிலையில் வச்சு சொல்கிறாங்க, அவங்களுடைய தூய்மையினால் அவங்களுடைய பணிவுனால். ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு வந்து அதை வர்ணிக்கிறது ரொம்ப கடினமானது தான். ஆனாலும் வந்துட்டு நம்முடைய பியூரிஃபிகேஷன், நம்ம இருதய சுத்தத்துக்காக வந்து நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கடைசியாக ரூபகோசாமி வந்துட்டு சைத்தன்மாப்புறம் வந்து சந்திக்கிற பூரியில் வந்து சந்திக்கிறார், அந்த வைபவங்களை பேசிட்டு இருந்தோம். சைத்தன்மாவுக்கும் மகாபிரபுக்கும் ரூபகோசாமிக்கு எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருந்தது, பூரியில் வந்து அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இப்போ உள்ள இன்றைக்கி உள்ள உபன்யாசத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூரியில் வந்துட்டு 4 மாதம் வந்துட்டு சாதுர்மாசி அப்போ வங்காளத்துலேருந்து எல்லா பக்தர்களும் வந்து சைத்தன்மாப்புறம் தங்கியிருப்பாங்க. மகாபிரபுட தங்கியிருந்து குண்டிச்சா மார்ஜனம், தோள யாத்திரை, ரத யாத்திரா எல்லா நிகழ்ச்சியும் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க 4 மாதம் வந்து முழுக்க முழுக்க மகாபிரபுடைய சங்கத்திலேருந்து கீர்த்தனம் பாடி ஆடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது ரூபகோசாமி வந்துட்டு மகாபிரபு கூட தங்கியிருக்காங்க பூரியில். குண்டிச்சா மார்ஜனம் செய்யும்போதும் கூட இருந்தாங்க, ரத யாத்திரை பண்ணும்போது. ஆக்சுவலி ரத யாத்திரை பண்ணும்போது, ரத யாத்திரை நடக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமாக கீர்த்தனை பாடி நடந்து மாடுவார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ரத யாத்திரை உற்சவம் நடக்கும்போது தன்னை வந்து ராதாராணியுடைய பாவத்தில், ஜெகநாதர் முன்னாடி, ஜெகநாதர் வந்து கிருஷ்ணர், மகாபிரபு வந்து ராதாராணி. ஸோ ராதாராணியுடைய பாவத்தில் வந்துட்டு பகவான் முன்னாடி வந்து கீர்த்தனை பாடி ஆடுவார். அப்போ வந்து மகாபிரபு வந்து தன்னையே மறந்து மிக உன்னதமான நிலையில் தன் அவருடைய கண்கள் இருந்து அறிவு மாதிரி கண்ணீர் வரும். எப்படி ஒரு மதகு திறந்து விட்டு அணையிலேருந்து எப்படி வந்து வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடுமோ, அது போல் மகாபிரபுட வந்து கண்கள்லேருந்து பிரேம நீரானது வழிந்து அவர் உடலெல்லாம் நினைஞ்சு பூமியில் போகும். அது மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே ரெண்டு கைகளை உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி பகவானுடைய நாமத்தில் வந்து தண்ணியே மறந்து கீர்த்தனம் பாடி ஆடுவாங்க. அப்போ அது 7 குழுக்களாக பிரிஞ்சு சில சமயம் ஒவ்வொரு குழுக்களையும் மகாபிரபு நடனம் ஆடுவார், சில சமயம் ரதத்துக்கு முன்னாடி வந்து ஆடுவார், சில பேர் ரதத்துக்கு பின்னாடி புழஞ்சிட்டுவார். இந்த மாதிரி அந்த ரத யாத்திரை வந்துட்டு குருக்ஷேத்திரத்துலேருந்து கிருஷ்ணரை வந்து விருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போகிற, அந்த எப்படி வந்து கோபர்கள் வந்துட்டு குருக்ஷேத்திரத்தில் வந்து பகவானை சந்தித்து அவரை வந்து தங்களோடையே வந்துட்டு விருந்தாவனம் அழைச்சிட்டு போகணும்னு எப்படி ஆசைப்பட்டாங்களோ அந்த பாவத்தில் வந்துட்டு மகாபிரபு வந்துட்டு ஜெகநாதர் முன்னாடி கீர்த்தனம் செய்வாங்க. அப்போது ஜெகநாதர் முன்னாடி மகாபிரபு வந்து ஒரு அற்புதமான பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது, எல்லா பக்தர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. மிக உன்னதமான சைதன்மாவுடைய மிக உன்னதமான சகாக்கள் ஒருத்தர் வந்து ஸ்வரூப் தாமதர், ஸ்வரூப் தாமதர் கோசாமி. அவர்னால மட்டும்தான் மகாபிரபுடைய மனோநிலை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். மகாபிரபு வந்துட்டு ஜெகநாதர் முன்னாடி ஒரு அற்புதமான பிரார்த்தனை செய்கிறார். எப்படி ஒரு காதலன் வந்து காதலி வந்து காதலன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்களோ அந்த பாவம், மாதுரிய பாவத்தில் வந்துட்டு ஒரு அற்புதமான பிரார்த்தனை வந்து மகாபிரபு வந்து பாடினார். ஸோ இது வந்துட்டு வேறு யாருக்குமே மகாபிரபுடைய மனோநிலை என்ன, அவர் எந்த பாவத்தில் வந்து ஜெகநாதர் முன்னாடி பாடி ஆடுறாரு, அவர் எந்த உயர்ந்த நிலையில் இருக்காருங்கிறத எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்வரூப் தாமதர் கோசாமி மாதிரி மிக உன்னதமான வைஷ்ணவனால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போது ரத யாத்திரை உற்சவம் நடந்து ரூபகோசாமி வந்துட்டு சித்தபகுலா, அதாவது ஹரிதாஸ் தாக்கூர் கூட தங்கியிருக்கார். ரூபகோசாமி வந்து ஒரு அற்புதமான கவிதை எழுதுகிறார். எப்படி மகாபிரபு வந்து அந்த ரத யாத்திரையில் வந்து ஒரு கவிதை ஒரு ஸ்லோகம் பாடித்து அதை வந்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாரோ, அதே மாதிரி வந்துட்டு ரூப கோஸ்வாமி ஒரு அற்புதமான அதுக்கு விளக்கம் எழுதுன்னு மட்டும் இல்லை, அதே மாதிரி ஒரு கவிதை எழுதுறாரு. கவிதை எழுதிட்டு அதை வந்து அந்த பானை ஓலையை, அந்த ஓலையை வந்து விட்டத்தில் வச்சுட்டு அவர் கடலில் குளிக்கிறதுக்காக போயிடுறார். ஸோ அந்த நேரத்தில் வந்து மகாபிரபு அந்த இடத்துக்கு வர்றார். ரூப கோஸ்வாமி தங்கியிருந்த அந்த சித்தம்பகுலா அந்த இடத்துக்கு வர்றார். வந்து பார்த்தா அந்த பானை ஓலை இருந்தது. அந்த பானை ஓலை எடுத்து படித்து பார்த்தா, படித்து பார்த்தா மகாபிரபு வந்து எந்த மனோநிலையில் ஜெகநாதத்தை பாடினாரோ அதே போல் பாட்டு வந்து ஸ்லோகத்தை வந்து ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கார். மகாபிரபு ரொம்ப ஆச்சரியம், எப்படி ரூப கோஸ்வாமி எப்படி இது எழுதினார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை படித்து மகாபிரபு ரொம்ப ஆனந்தம் அடைகிறார், பேரானந்தம் அடைகிறார். அப்போது குளிக்க போன ரூப கோஸ்வாமி திரும்ப வரார். திரும்ப வந்தோடனே மகாபிரபு பார்த்தோடனே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஒரு தண்டம் போல விழுந்து மகாபிரபுடைய தாமரை பாதங்களுக்கு தன்னுடைய வந்தனைகளை செலுத்துகிறார். மகாபிரபு வந்து அவரை ரூப கோஸ்வாமி எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ரூபா, உனக்கு எப்படி தெரியும் என்னுடைய மனதில் என்ன இருக்குன்னு, எப்படி இந்த எழுதுன நீ, எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். ரூப கோஸ்வாமி ரொம்ப பணிவுனால, அவர் ரொம்ப பணிவான பக்தர், அவர் தன்னுடைய பணிவுனால் அப்படியே அடக்கமாக பேசாமல் நிற்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய தோழிகள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. குருக்ஷேத்திரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு, அப்போ கோபிகள்லாம் அவர் சந்திக்க போகிறாங்க. இப்போ ராதாராணி கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறாங்க, கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை பார்க்குறாங்க. கிருஷ்ணரை பார்த்தோடனே அவங்க மனதில் இந்த கிருஷ்ணரை வந்து நான் விருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமே, அங்கே போயிட்டு யமுனா நதிக்கரையில் அவருடைய புல்லாங்குள் வாசி கேட்டு அவருடைய எப்போவுமே நான் வந்து ராசலீலை பண்ணணும், நடனம் ஆடணும்னு சொல்லி ராதாராணி வந்துட்டு தன்னுடைய அந்த மிக உன்னதமான அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஸ்லோகமும் மகாபிரபு சொன்ன ஸ்லோகமும் ஏறக்குறைய ஒரே விஷயம்தான், ஒரே இதுதான். அதாவது மகாபிரபு வந்து ராதாவுடைய பாவனையிலிருந்து ஜெகநாதர் கிருஷ்ணரை வந்து அந்த ஸ்லோகத்தினால் பாடினார். அதே மாதிரி ராதையோடைய அந்த ஸ்லோகம் வந்து ரூப கோஸ்வாமி எழுதினது வந்து மகாபிரபுக்கு ரொம்ப பேரானந்தம் கொடுத்தது. அப்போது இந்த குழந்தைங்களாம் செல்லமாக இப்படி அறையும் இல்லையா, செல்லமாக தட்டுவும் இல்லை, அந்த மாதிரி மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமி கருத்து இப்படி செல்லமாக தட்டிட்டு அங்கேருந்து போயிடுறார். போயிட்டு அந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு போய் சொரூப்தாமது கோஸ்வாமிட்டு காமிக்கிறார். ரூப கோஸ்வாமிக்கு எப்படி தெரியும் என்னுடைய மனதில் என்ன இருக்குன்னு, அவர் எப்படி இதை எழுதினார், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வந்துட்டு மகாபிரபு சொரூப்தாமதத்தை காமிக்கிறார். என் சொரூப்தாமதர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து உங்களுடைய கருணி தான், உங்களுடைய கருணி இல்லாமல் எப்படி இது நடக்கும், இல்லாட்டி எப்படி ரூப கோஸ்வாமிக்கு தெரியும் உங்கள் மனதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து மகாபிரபு சொல்வார், ஆமாம், நான் வந்து அவரை பிரயாகரை சந்தித்தேன், பிரயாகரை சந்தித்தப்போ அவரை நான் இருக்க ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டேன், அவர் கட்டி தழுவி என்னுடைய முழு சக்தியை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன், என்னுடைய முழு கருணை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு மகாபிரபு வந்து வெளிப்படுத்துகிறார். இன்னொரு நாள் வந்துட்டு மகாபிரபு வந்து சித்தம்பகுலாவுக்கு வராரு. அப்போ ரூப கோஸ்வாமி வந்து எழுதிட்டுருக்கார் சாஸ்திரங்களை வந்து பனை வழியில் எழுதிட்டுருக்கார். அப்போது மகாபிரபு கேட்குறாரு, ரூபா என்ன எழுதுறேன் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி அந்த ஓலையை வாங்கி பார்க்குறாரு. பனை ஓலையை அதை பார்த்தா அந்த எழுத்துக்கள்லாம் அவ்வளோ அழகாக, முத்து முத்துக்கள்லாம் ஒன்று முத்துக்கள்லாம் கொடுத்தா அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படி முத்து முத்து முத்தாக இருக்குது. அதை பார்த்துட்டு மகாபிரபு ரொம்ப சந்தோஷம். ரூப கோஸ்வாமியுடைய கையெழுத்து வந்து இப்படி ரொம்ப தெய்வீகமான ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மகாபிரபு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்லோகத்தில் என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு நீ அப்படின்னு பார்க்கும்போது ரூப கோஸ்வாமி பணிவுனால ஒன்றும் பேசாமல் இருக்கார். இல்லை இல்லை, நீ என்ன எழுதியிருக்க நான் தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாருன்னா, கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்து, கிருஷ்ணாங்கிற ரெண்டு எழுத்து வந்து நான் உச்சரிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பேரானந்தம் கிடைக்குது, ரொம்ப ஆனந்தம் கிடைக்குது. அப்போ அந்த நாமத்தை வந்து நான் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது எனக்கு இந்த ஒரு நாக்கு பத்தாது, நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான நாக்குகள் வேணும் அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு. அந்த நாமத்தை உச்சரித்து என் காதில் கேட்கும்போது எனக்கு இந்த ரெண்டு காது பத்தலை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காதுகள் இருந்தால் எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லை, அந்த நாம என் ஹதயத்துக்குள்ளே போகும்போது என் ஹதயத்துள்ள மாசுகள்லாம் நீங்கி எனக்கு பேரானந்தம் கொடுக்குது அப்படின்னு ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கார். அதை பார்த்தோன்னே மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ ஒரு அற்புதமான நாமத்துக்கு வந்து இவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பக்கத்தில் ஹரிதாஸ் தாக்கூர்னு இருக்கார். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நாமாச்சாரியர். ஸோ நாமாச்சாரியர் வந்துட்டு ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இந்த மகாமந்திரத்துடைய மகத்துவம் கேட்டோடனே துள்ளி குதிக்கிறார், தரையில் கால் முட்டாமல் துள்ளி குதிக்கிறார், டான்ஸ் ஆடுறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி ஹரிதாஸ் தாக்கூரா வந்துட்டு நாமத்துடைய மகிமையை கேட்டோடனே அவர் ரொம்ப பேரானந்தம் அடைகிறார். உடனே மகாபிரபு வந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு வர்றார், எடுத்துன்னு வந்து என் பக்தர்கிட்ட எல்லாம் காமிக்கிறார், பாருங்கள் ரூப கோஸ்வாமி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு காமிக்கிறாங்க. என் பக்தர்கள்லாம் சுரூப் தாமோதர் ராமானந்த ராயர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இதை காமிக்கும்போது ரூப கோஸ்வாமி ரொம்ப பணிவாக இருக்கார். ஸோ ரூப கோஸ்வாமிகிட்ட கேட்குறாரு மகாபிரபு, திரும்ப ரூப கோஸ்வாமி அந்த ஸ்லோகம் எழுதினால திரும்ப சொல் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ரொம்ப அமைதியாக இருக்கார், நீ திரும்ப சொல், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கேட்கணுன்னு, அது என்ன எழுதியிருக்கார் நீ எழுதுன நீ உன் வாயிலே சொல்லு அப்படிங்கிறார். அந்த ரூப கோஸ்வாமி வந்து ரொம்ப பணிவாக ரொம்ப அடக்கமாக வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறார். அப்போ திரும்ப மகாபிரபு வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை படித்து பக்தர்கிட்ட காமிக்கிறார். இந்த மாதிரி எழுதியிருக்காரு, குருக்ஷேத்திரத்தில் வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்துட்டு கிருஷ்ணா வந்து தன் கூட அழைச்சிட்டு போய் அங்கே அவரோட புல்லாங்குழல் வாசியை கேட்டு அங்கே வந்து கோபுரம் கோபிகளும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய மகிமையை வந்து சைத்தன்ய மகாப்பு வந்துட்டு அவரே வந்து பத்திரிட்டு படித்து காமிக்கிறார். என் ராமானந்தராயர் சொரூப் தாமோதர் இவங்கெல்லாம் வந்துட்டு கேட்குறாரு, ராமானந்தராயிட்ட மகாப்பூர் கேட்குறாரு எப்படி முடிஞ்சது ரூபகோசாமினால, ரூபகோசாமி எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் என் மனசில் என்ன இருக்குன்னு. அப்போது ராமானந்தராயர் ரொம்ப பணிவாக சொல்கிறார், மகாபிரபு நீங்கள் இப்படி தான் வந்து என்னை வந்து கோவூரில் சந்திச்சிங்க, அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து உங்களுடைய சக்தி முழுதும் என்கிட்ட கொடுத்து என்கிட்ட கேள்வி கேட்க நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி என்னை வந்து பேச வச்சுருந்தீங்க, நீங்கள் தான் என் நாட்டில் இருந்து பேசுனீங்க, நீங்கள் தான் எனக்கு அந்த சக்தியை கொடுத்தீங்க, ஸோ அதே மாதிரி உங்களுடைய காரணமற்ற கருணி வந்து இந்த ரூப கோசாமி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ராமானந்தராயர் சொன்னாங்க. ஸோ இப்படி ராமானந்தராயர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கேட்குறாங்க ரூப கோசாமிகிட்ட, நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், நாங்களும் கேட்கணும். என் ரூபகோசாமி சொல்ல இல்லை இல்லை, அவர் ரொம்ப அமைதியாக பணிவாக நிற்கிறார். அவர் ரொம்ப அடக்கம் பணிவு, மற்றவர் முன்னாடி வந்துட்டு ரொம்ப கூச்சமாக இருக்குது சொல்கிறதுக்கு, அவ்வளோ பணிவான பக்தர் ரூபகோசாமி. ஒரு வைஷ்ணவர் வந்து எக்காரத்துக்கு கர்வம் கொள்ளக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, எவ்வளோ பெரிய பாண்டித்யம் இருந்தாலும் தன்னுடைய குரு முன்னாடி வைஷ்ணவர் முன்னாடி வந்து ரொம்ப பணிவாக இருக்கணுங்கிறதுக்கு வந்து ரூபகோசாமி மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கார். என் சொரூப் தாமோதர், ராமானந்தராயர், சர்வம் பட்டாச்சாரியார் இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க, தயவுசெய்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், மகாபிரபு சொல்கிறார் ரூபா அந்த ஸ்லோகத்தை சொல்லு நீ அப்படிங்கும்போது ரூபகோசாமி ரொம்ப வெக்கப்பட்டு அப்படி தலை குனிஞ்சு ரொம்ப பணிவாணிக்கிறார். என் மகாபிரபு வந்துட்டு ரூபகோசாமியோட அடுத்த ஸ்லோகம் அந்த ஹரிநாமத்தோடைய மகிமையை சொன்னார் இல்லையா, இந்த ஹரிநாமத்தை வந்து நான் என்னுடைய நாவில் வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்து நாமத்தை உச்சரிக்கும் போது என் நாக்கு வந்து பேரானந்தம் அடையுது, அப்போ எனக்கு ஒரு நாக்கு பத்தாது, எனக்கு நூற்றுக்கு மேல ஆயிரக்கணக்கான நாக்குகள் வேணும், அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது எனக்கு ரெண்டு காது பத்தலை, எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காதுகள் வேணும் அதை கேட்கறதுக்கு, அப்புறம் அந்த நாம என் இதயத்துக்குள்ளே போய் எங்கள் இதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போக்கி எனக்கு பேரானந்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை படிச்சோன்னே பக்தர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லாம் ரொம்ப உற்சாகம் அடைகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாமத்துக்கு வந்து யாருமே இதுவரை சாஸ்திரத்தை விளக்கம் கொடுக்கல, நாமத்துடைய முக்கியத்துவம்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி நாமத்தில் வந்து இவ்வளோ சுவை இருக்கக்கூடிய அந்த இது வந்து ரூபகோசாமி மட்டும்தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லா பக்தர்களும் ரொம்ப பேரானந்தம் அடைகிறாங்க. தென் மகாபிரபு வந்துட்டு உங்களுடைய ஆசீர்வாதெல்லாம் அவர் கொடுங்க, சர்வம் பட்டாச்சாரியார், சொரூப் தாமோதர், ராமானந்தராயர் இது மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவர் அங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருமே மிகப்பெரிய பண்டிதர்கள். சர்வம் பட்டாச்சாரியர் வந்து தத்துவார்த்தங்களில் மிகச்சிறந்தவர், ராமானந்தராயர் வந்து ரசங்கள் பக்தி தொண்டில் மிக உயர்ந்தவர், ஹரிதாஸ் தாக்கூர் நாமத்தில் நாம மகிமைகளை ரொம்ப உயர்ந்தவர். இப்படி இவங்க எல்லாருமே வந்துட்டு ரூபகோசாமியோடைய அந்த ஸ்லோகம், அவருடைய பணிவு, அவருடைய பக்தி இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு அவங்க எல்லாருமே தன்னுடைய கருணையை வந்து மகாபிரபுடைய கருணை, அவங்களுடைய கருணை எல்லாம் வந்துட்டு ரூபகோசாமி கிடைச்சிது. மகாபிரபு திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரூபகோசாமி உங்கள் சக்தியெல்லாம் கொடுங்க, உங்கள் கருணையெல்லாம் கொடுங்க, அவர் இன்னும் நல்லா பக்தி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எழுதணும், படிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நிறைய பேருக்கு இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் இப்படி எல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ண உணர்வு சம்மந்தமான அனைத்து சாஸ்திரங்களையும் கொடுக்கணும், அதுக்கு உங்கள் சக்தியை முழுதும் நீங்கள் வந்து ரூபகோசாமி கொடுங்க அப்படின்னு எல்லா பக்தர்களையும் திரும்ப திரும்ப மகாபிரபு வேண்டிக்கிறார். ஸோ மகாபிரபு அப்படி சொல்லவும் ரூபகோசாமி ரொம்ப பணிவோடு எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. ரூபகோசாமி விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கும், அவங்க எல்லாம் தன்னுடைய கருணையை வந்து ரூபகோசாமி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ரூபகோசாமி வந்து அவ்வளோ பணிவு, அவ்வளோ எளிமையானவர், அந்த பக்தர் வந்து அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க. இப்படி வந்து ரூபகோசாமி வந்து கிட்டத்தட்ட பக்தர்கள்லாம் வந்து 4 மாதம் அங்கே தங்கியிருப்பாங்க, அந்த ரத யாத்திரை முடிஞ்சு சாதுர் மாதம் முடிஞ்சோன்னே கிளம்பிடுவாங்க, ஆனால் ரூபகோசாமி மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கூட மகாபிரபுவோட தங்கியிருந்து அவருடைய சங்கத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 12 மாதம்னு சொல்லலாம், 12 மாதம் வந்துட்டு மகாபிரபுடைய சங்கத்திலிருந்து அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய முழு சக்தி வந்து ரூபகோசாமி எடுத்துட்டார், அவருடைய முழு ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு ரூபகோசாமி தன் மகாபிரபு ஒரு நாள் சொல்கிறாரு, ரூபா நீங்கள் இருந்த வரைக்கும் போதும், நீ விருந்தாவனம் போ, என்னை உங்களுக்கு நான் கைங்கிற நிறைய உங்களுக்கு சேவை கொடுத்துருக்கேன், நீ விருந்தாவனத்தில் போய் பண்ணு அப்படின்னு ரூபகோசாமியை வந்துட்டு மகாபிரபு அனுப்பிச்சு வைக்கிறார். தன் ரூபகோசாமி வந்துட்டு பூரியிலேருந்து பெங்கால் வந்தார், பெங்கால் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு அங்கேருந்து விருந்தாவனம் வர்றார். ஸோ இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம் சனாதன் கோசாமி ரூபகோசாமி சந்திச்சிக்கவே இல்லை, சனாதன் கோசாமி பூரியிலிருந்து கிளம்பின அடுத்த 10 நாளில் சாரி ரூபகோசாமி பூரியிலிருந்து கிளம்பி அடுத்த 10 நாளில் சனாதன் கோசாமி அங்கே வர்றார். அவர் வந்துட்டு பல பல இடங்களில் ஜாரிகண்டா காட்டு வழியாக வந்து ரொம்ப இது பண்ணி கஷ்டப்பட்டு வந்து பூரி வந்து சேர்ந்துறார். அப்போது வந்து பார்த்தா அப்போ தான் சனாதன் கோசாமி சொல்லுவார், மகாபிரபு இப்போ தான் ரூபகோசாமி போகிறாரு, ஆனா ரெண்டு பேரும் சந்திச்சுக்க முடியல. இது வந்து பகவானுடைய ஒரு லீலை. இப்படி வந்து சனாதன் கோசாமி கொஞ்ச நாள் வந்துட்டு பூரியில தங்கியிருந்தாங்க. ரூப கோசாமி வந்து விருந்தாவனம் போயிடுறாரு. ஆஃப்டர் கொஞ்ச நாள்ல வந்து சனாதன் கோசாமி விருந்தாவனம் வந்துடுறாங்க. லாங் பேக், ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் விருந்தாவனம் சந்திக்கிறாங்க. இப்படி ரூப கோசாமி சனாதன் கோசாமியும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்து விருந்தாவனத்துல எல்லா விஜவாசிகளோட அன்பும் அவங்களுக்கு இருந்தது. எல்லாருமே ரொம்ப அன்பு செஞ்சாங்க. அவங்க நிறைய கைங்கரியம் பண்ணாங்க. மகாபிரபு என்னென்ன கைங்கரியம் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணி அங்கே வந்து விருந்தாவனத்தில் இருக்காங்க. அப்போது யாரெல்லாம் வந்துட்டு வங்காளத்திலேருந்து விருந்தாவனம் போகிறாங்களோ அந்த போயிட்டு வர பக்தர்கள்ட்ட வங்காளத்தில் உள்ள பக்தர்லாம் கேட்பாங்க. வங்காளத்திலேருந்து விருந்தாவனம் யாத்திரை போயிட்டு வர பக்தர்கள்ட்ட வங்காளத்தில் உள்ள பக்தர்லாம் கேட்பாங்க. கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, ரூப கோசாமி சனாதன கோசாமி எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய மகிமைகள் அவங்களுடைய வைபவங்களை கேட்கறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பூர்ண சந்தாகதி எழுந்த பக்தர்கள். இந்த ரூப கோசாமி சனாதன கோசாமி இவங்கெல்லாம் வந்துட்டு கோசாமிலாம் பெரிய பெரிய மண்டலபதிகளாக, மிக மிக பெரிய மண்டலபதிகளாக வந்து வணங்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் இருந்தவங்க. அதையெல்லாம் துச்சமாக விட்டுட்டு வெறும் கௌபீரத்தை மட்டும் கட்டிட்டு உள்ளாடை மட்டும் அணிஞ்சிட்டு சில அவங்களுக்கு ஒரு இடம் ஒன்றும் கிடையாது. சில மரத்துக்கடையில் தங்கியிருப்பாங்க. அப்புறம் என்ன கிடைக்குதோ, என்ன ரொட்டி கிடைக்குதோ, எது கிடைக்குதோ, கொஞ்சம் பால் இல்லை ரொட்டி என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடுவாங்க. 24 மணி நேரமும் அவங்க கிருஷ்ணோடைய நினைவுலேயே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எப்பவும் ராமநாம கிருஷ்ணநாமத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பவும் பவானி லீலைகளே நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவானி லீலைகளை நினைக்கிறது, பவானி நாமத்தை ஜபிக்கிறது, இப்படி 24 மணி நேரம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தூங்குவாங்க. சில சமயங்களில் அவங்க நாமத்தை வந்து ரொம்ப நாமத்தில் ரொம்ப உன்னதமான நிலையில் ஜபிச்சுட்டு இருக்கும்போது அதுவும் சில நேரங்கள் இருக்காது. இப்படி வந்து அவங்க கம்ப்ளீட்லி முழுக்க முழுக்க பௌதிகத்திலேருந்து விடுபட்டு மிக உன்னதமான நிலையில் விட்டு வைராக்கியமான மிகச்சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பக்தர்கள் வந்துட்டு ரூப கோசாமி சனாதன கோசாமி. அவங்களுடைய தபம், அவங்களுடைய வைராக்கியம், அவங்களுடைய துறவு இதெல்லாம் வந்து நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்முடைய பௌதிக சிந்தனைகள்லாம் அப்பாற்பட்டது. இப்படியெல்லாம் கூட வாழ முடியுமா அப்படிங்கிற நம்முடைய சிந்தனைகள்லாம் அப்பாற்பட்டது. ஸோ நம்மளால் வந்துட்டு அந்தளவுக்கு கடினமாக வந்து 24 மணி நேரம் வந்துட்டு நம்மளால் ஜபிக்க முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அதுக்கு எந்தளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பகவானுடைய சேவைக்கு, பகவானுடைய கைங்கரியம், பகவானுடைய லீலைகளை கேட்கறது, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, கிருஷ்ண உணர்வுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆச்சாரியர்கள் வந்துட்டு மகாபிரபு சொன்ன மாதிரி அங்கே வெறுமனே வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வரல, நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சாங்க. ஒரு முன்னுதாரணமாக எல்லா வைஷ்ணவருக்கும் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இந்த கோசாமிகள் வாழ்ந்தாங்க. ரூப கோசாமி சனாதன கோசாமி இப்படி வந்து அவங்க வந்துட்டு மிக எளிமையான மிக பணிவான பக்தி பண்ணி விருந்தாவனத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு? ரூப கோசாமி சனாதன கோசாமி. அப்போ ரூப கோசாமிக்கு வந்து மகாபிரபு கொடுத்த சேவை வந்து கிருஷ்ண லீலையில் நடந்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அங்கே பக்தி சம்பந்தமாக நிறைய சாஸ்திரங்கள் எழுதணும், அப்புறம் அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணி காமிக்கணும், அப்புறம் கிருஷ்ணருடைய உன்னதமான அந்த விக்கிரகங்கள், கிருஷ்ணருடைய விருந்தாவனத்திலிருந்து அந்த பழமையான அந்த கோயில்கள் விக்கிரகங்களை புதுப்பித்து கண்டுபிடிச்சி திரும்ப அதை வந்து வழிபாடு செய்ய ஏற்பாடு பண்ணணும். இந்த 4 முக்கியமான கைங்கரியத்தை வந்துட்டு மகாபிரபு வந்து ரூப கோசாமி கொடுத்துருந்தார். ஸோ ரூப கோசாமி ஒன்றுன்னா சாஸ்திரங்கள் எழுதுறாரு, பக்தி பயிற்சி பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் விருந்தாவனத்தில் வந்து மிக முக்கியமான ஸ்தலம் வந்து கோவிந்த தேவர் கோவில், ராதா கோவிந்த தேவ். ஸோ கோவிந்த தேவர் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இந்த உலகத்தில் லீலையை முடிச்சுட்டு போகும்போது அவருடைய பேரன் வஜ்ரநாபர், வஜ்ரநாபர் வந்து கோவிந்த தேவருடைய விக்கிரகத்தை வந்து விருந்தாவனத்தில் பரிஷ்டை பண்ணார். அப்போ எண்ணற்ற வைஷ்ணவர்கள் பிரஜவாசிகள்லாம் வந்துட்டு பகவான் இந்த லீலையை முடிச்சு போனால் கூட அந்த கோவிந்த தேவருடைய விக்கிரகம் வந்து அவங்க மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. கிருஷ்ணருடைய கைங்கரிய புஷாக சேவை பண்ணுறது, அவருடைய அன்பு பரிமாற்றம் பண்ணுறதுக்கு இப்படி விருந்தாவனத்தில் வந்து எல்லா பிரஜவாசிகளும் வைஷ்ணவர்களும் வந்துட்டு அந்த கோவிந்த தேவர் தான் அவங்களுக்கு உயிர் ஆத்மா எல்லாமே, அந்த கோவிந்த தேவரும் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஸோ இப்படி விருந்தாவனத்தில் வந்துட்டு அந்த கோவிந்த தேவர் கோயில் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு முகலாயர்களுடைய படையெடுப்பில் வந்து கோயிலெலாம் இடிக்கப்பட்டு அந்த விக்கிரகம் வந்து பூஜாரி வந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து அந்த விக்கிரகத்தை வந்து புதரில் வச்சுட்டு தலைமையிறவாயிட்டார், இங்கே ஓடிப்பட்டார், பூஜாரி இங்கே காணாமல் போயிட்டார். ஸோ என்ன ஆயிடுச்சு, முகலாயர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் வந்து இந்த விக்கிரகம் எங்கே இருக்குது, கோவிந்த தேவர் எங்கே இருக்கார், என்ன ஆனார்னே தெரியல. ரூப கோசாமி வந்து தினம் தினம் தேடுறாரு விருந்தாவனம் ஃபுல்லாக, விருந்தாவனம் அதாவது மதுராவை சுற்றி உள்ள 12 வனங்கள் விருந்தாவனத்தில் எல்லாம் தேடுறாரு கோவிந்த தேவர் எங்கேயா கிடைப்பாரா, ஒருவேளை யாராவது வைஷ்ணவர் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்களோ, இல்லை யாராவது பிரஜவாசிகள் வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு 4 நாள் தினம் தினம் வந்துட்டு ரூப கோசாமி இந்த கோவிந்த தேவர் தேடுறதுலேயே தன்னுடைய சிந்தனையாக இருக்கார். கோவிந்த தேவர் கண்டுபிடிக்கணும், கோவிந்த தேவர் கண்டுபிடிச்சி அவரை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணணும், நிறைய பக்தர்களுக்கு கைங்கறி பண்ணணும், நம்மளும் அவர் கைங்கிறதுக்கு ஈடுபடணும்னு சொல்லிட்டு ரூப கோசாமி தினம் 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 வந்துட்டு பகல் ஃபுல்லாக தேர்றாரு, நைட்டு ஃபுல்லாக அவர் நினைவாக இருக்கார். செய்வதனால கோவிந்த சைத்தன்ய மகாபிரபு மகாபிரபு கொடுத்த சேவைகளை வந்து சாஸ்திரம் எழுதுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு கைங்கரியம் நடக்காதனால அவர் ரொம்ப மனவேதனையாக இருக்கு, வருத்தப்படுறாரு ரொம்ப. சரி என்னடா அது, எனக்கு மகாபிரபு கொடுத்த சேவை நான் செய்யாம விட்டேனே. மகாபிரபு எனக்கு வந்து விருந்தாவனத்தில் விக்கிரகங்களை வந்து பிரயஷ்டம் பண்ண சொன்னாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சி பிரயஷ்டம் பண்ணி கோயில் வழிபாடு ஆராதனை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார். ஆனால் வந்துட்டு நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிட்டேனே, என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூபகோசாமி ரொம்ப வருத்தமாக இருக்கார். ஒரு நாள் வந்துட்டு அவர் அந்த ரொம்ப வருத்தமாக இருக்க வந்து ஒரு பையன், ஒரு ஆயர்குல சிறுவன் பிரஜவாசி வந்துட்டு அவர்கிட்ட பேச வர்றார். பாபாஜி ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அப்போது ரூபகோசாமி சொல்கிறாரு, இல்லை நான் வந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய மகாபிரபுக்கு நான் கொடுத்த என்னை வாக்க என்னால் காப்பாற்ற முடியல, என்னால் கோவிந்த தேவர் கண்டுபிடிக்க முடியல, என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருமோன்னு வருத்தமாக இருக்குது. ஓ கவலையை விடுங்க, வருத்தப்படாதீங்க, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பையன். அந்த பையன் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கார், இந்த கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, கையில் ஒரு இந்த கண்ணுக்குட்டி மாடு மேய்க்கிற பெரம்பு வச்சுருக்கான், அவனுடைய நிலம் வந்து மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிலத்தில் இருக்குது. அவன் பார்த்து ரூபகோசாமிக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு அவன் மேலே. அந்த பையன் வந்து அவ்வளோ அழகாக அவர் தேஜஸ் அவன் அவன் சொல்கிறான், இங்கே வந்து பக்கத்தில் கோமதி ஹில்னு ஒரு இடம் இருக்குது, இந்த கோமதி ஹில்ல வந்துட்டு ஒரு அதிசயம் நடக்குது. நான் வந்து கண்ணுக்குட்டி மாடெல்லாம் பேச்சு போக பார்த்துருக்கேன், ஒரு பசுமாடு மட்டும் கரெக்டாக ஒரு இடத்துல போய் பால் சுரந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை கோவிந்த தேவர் அங்கே இருக்கலாம், வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு ரூபகோசாமி கைப்பிடிச்சு கூட்டின்னு போகிறான். ஸோ ரூபகோசாமி வந்துட்டு அந்த பையன் கூடயே போகிறார். அவர் அந்த ஏற்கனவே அந்த பையனுடைய அழகை பார்த்து அவர் பிரமிச்சு போயிருக்கார். அவன் ஆனாலும் இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறானே, சரி என்னதாக இருக்குன்னு போய் பார்க்கலான்னு ரூபகோசாமி அவன் கூட போகிறார். போனால் அந்த கோமதி ஹில்ல போயிட்டு அந்த சின்ன ஒரு குண்டு அது மேலே போனோடனே இந்த ஒரு புதர் மாதிரி இருக்குது, அந்த பையன் அங்கேருந்து மறைஞ்சிடறான். மறைஞ்சோடனே அப்போ தான் ரூபகோசாமி புரியுது, வந்தது யாரு, அப்போது என்னுடைய பகவான் கோவிந்த தேவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூபகோசாமி அங்கே சுற்றி உள்ள கிராமத்து விஜயவாசியெல்லாம் கூப்பிட்றாரு. எல்லோரும் கூப்பிட்டு ரொம்ப கவனமாக இந்த இடத்துக்கு தோணுங்க, இங்கே தான் கோவிந்த தேவர் இருக்காரு, கோவிந்த தேவரே எனக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூபகோசாமி சொல்லவும் விஜயவாசிகளும் ரொம்ப கவனமாக அந்த கொடுவா அப்புறம் மம்முட்டி எடப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மெதுவாக தோன்றாங்க. அப்படி மெதுவாக தோண்ட தோண்ட அந்த புதிரையெல்லாம் முச்சடிகள்லாம் விளக்கி அப்படிலாம் தோன்றுச்சு வந்துட்டு அழகான விக்கிரகம் அப்படியே ஜொலிக்கிறார் பகவான். கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்குது, அப்படியே பொன்னிற மேனி அவ்வளோ அழகு. அந்த கோவிந்தருடைய விக்கிரகம் வந்துட்டு ரூபகோசாமி எடுத்துட்டு பிரதிஷ்டை பண்ணி ரஜவாசிகள்லாம் வராங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்துட்டு கோவிந்த தேவர் தரிசனம் பண்ண வராங்க. இந்த மாதிரி விருந்தாவனத்தில் திரும்பவும் கோவிந்த தேவர் வந்துட்டார்னதும் பல பல கிராமங்கள் நகரங்கள்லேருந்து எண்ணற்ற வைஷ்ணவர்கள் பக்தர்கள் ரஜவாசிகள் பாகவதர்கள் எல்லாரும் வந்து சேவிக்க வராங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கோவிந்த தேவரை பார்த்தோன்னே. ஏன்னா உடனே கோவிந்த தேவருக்கு வந்து ஒரு அற்புதமான கோயில் வந்து ரூபகோசாமி ஏற்பாடு பண்ணுறார். ஸோ இந்த செய்தி வந்துட்டு ரூபகோசாமிக்கு வந்துட்டு ரூபகோசாமி வந்து மகாபிரபுக்கு அனுப்புகிறார். மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவார், இந்த மாதிரி கோவிந்த தேவ விக்கிரகம் வந்து கிடச்சிருச்சு பகவான் தோண்டிட்டாருன்னு தெரிஞ்சால் மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு ரூபகோசாமி வந்துட்டு மகாபிரபுக்கு செய்தி அனுப்புகிறார். இந்த மாதிரி நான் வந்து கோவிந்த தேவ விக்கிரகம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்பவும் மகாபிரபு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே மகாபிரபுடைய செக்ரட்டரியில் ஒருத்தர் வந்து காஷீஸ்வர் பண்டிட், காஷீஸ்வர் பண்டிட் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர். அவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர புள்ளுடைய சீடர். ஒரு வகையில் பார்த்தா மகாபிரபுவும் காஷீஸ்வர் பண்டிட்டும் காட் பிரதர். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட் பிரதர்கிட்ட வந்து சேவை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம வந்து குருவுக்கு தான் சேவை பண்ணணும். அப்போ மகாபிரபுக்கு வந்து காஷீஸ்வர் பண்டிட் காஷீஸ்வர் பண்டிட் வந்துட்டு மகாபிரபுக்கு சேவை பண்ண வரைச்சா மகாபிரபு சொல்வார், இல்லை இல்லை நான் உங்கள் சேவை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் குருவுக்கு தான் சேவை பண்ணணும். அப்போ அவர் சொல்லுவாங்க, நம்ம குரு தான் அனுப்பிச்சு வச்சாரு, ஈஸ்வர போய் தான் வந்துட்டு அவர் இந்த உடலை விட்டு பகவான் தன்னுடைய நித்தியமான இலையில் பிரவேசிக்கும் போது என்னை கூப்பிட்டு சொன்னால் நீ மகாபிரபுக்கு போய் உதவி பண்ணு சொன்னாங்க, அதான் நான் இங்கே வந்தேன், எனக்கு தயசிதமே என்னை வந்து உங்கள் சேலை சேவை நான் ஏற்றுக்குங்கன்னு காஷீஸ்வர் பண்ணிட்டு வந்து மகாபிரபு கூட இருப்பாங்க. அண்ட் மகாபிரபு காஷீஸ்வர் பண்ணிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து விருந்தாவனம் போங்க, விருந்தாவனம் போயிட்டு கோவிந்த தேவருடைய சேவையில் ஈடுபடுங்க, அங்கே ரூபகோசாமி இருக்கார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு வந்துட்டு காஷீஸ்வர் பண்டிதை விருந்தாவனம் அனுப்பிச்சு வைக்கிறார். அதே போல் இன்னொரு நாள் வந்துட்டு ரூபகோசாமியுடைய கனவுல விருந்தாதேவி வருவாங்க. விருந்தாதேவி கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் இறஞ்சி பண்ணுறாங்களே துளசி மகாராணி. ஸோ விருந்தாதேவி வந்துட்டு சொல்லுவாங்க, பக்கத்தில் பிரம்மகுண்டுன்னு ஒரு குளம் இருக்குது, அதில் தான் என்னுடைய விக்கிரகம் இருக்குது, ஸோ தயவுசெய்து என்னை நீங்கள் எடுத்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ரூபகோசாமியுடைய கனவுல வந்துட்டு விருந்தாதேவி பிரார்த்திக்கிறாங்க. விருந்தாதேவி வந்து கிருஷ்ணனுடைய மிக மிக உயர்ந்த சேவைகள், ராதா கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மிக உன்னதமான வைஷ்ணவி. ஸோ அவங்களுடைய கைங்கறிவு கிடைச்சது ரூபகோசாமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விருந்தாதேவி விக்கிரகம் எடுத்துகிட்டு அங்கே வந்து கோவிந்த தேவ கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அப்போ கோவிந்த தேவர் கோயிலில் கோவிந்த தேவர் இருக்காரு, விருந்தாதேவர் இருக்காங்க. காஷிஷர் பண்ணிட்டு அப்படின்னா மகாபிரபு வந்து சொல்லுவாங்க, பூரியிலேருந்து நீங்கள் விருந்தாவனம் போங்க. அப்போ காஷிஷர் பண்ணிட்டுருக்காங்கன்னா மகாபிரபுடைய சங்கத்தை விட மனசு வராது. யார் மகாபிரபு சங்கத்தை விட்டு போவாங்க? யாருக்கும் மகாபிரபு சங்கத்தை விட்டு போக மனசே வராது. அவ்வளவு அன்பு பரிமாற்றம் பகவானுக்கும் பக்தருக்கு இடையில் இருக்கும். ஆனால் மகாபிரபு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவார், நீங்கள் போகணும், ரொம்ப சாமி ஹெல்ப் பண்ணணும், அப்போ நான் எப்படி உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்னு காஷிஷ் பண்ணி கேட்பாங்க. அப்போது மகாபிரபு தன்னை போல ஒரு அழகான விக்கிரகம் கொடுத்து, இதை நீங்கள் வந்து அங்கே வர்ஷிப் பண்ணுங்கள், எனக்கும் இந்த விக்கிரகத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவார். ஸோ அதுதான் முதல் முதல் ஃபஸ்ட்டு விக்கிரகம், முதல் விக்கிரகம் வந்துட்டு மகாபிரபு வந்து காஷிஷ் பண்ணிட்டு கொடுத்தது. அது கௌர் கோவிந்தா, இந்த கௌர் கோவிந்த விக்கிரகம் வந்துட்டு கோவிந்த தேவ் டெம்பிளில் வச்சு கௌர் கோவிந்தா, விந்தாதேவி, கோவிந்த தேவ் இவங்களெல்லாம் வந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தார், காஷிஷ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி வந்துட்டு விருந்தாவனில் சைத்தன்மாவில் தனக்கு இருக்க கட்டளையெல்லாம் ஒன்றுன்றா ஒன்றுன்றா நிறைவேற்றிட்டே வந்தார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு வயசுலாம் வந்து சேர்ந்தாங்க, சனாதன் கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணோட லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு, கிருஷ்ணனுடைய லீலைகளை கதைகளை பேசிக்கிட்டு, கிருஷ்ணனுடைய நாமங்களை ஜபிச்சு விருந்தாவனத்தில் மிக அற்புதமான ஒரு தெய்வீகமான கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்துட்டு 18 வருஷம் சைத்திர மாப்பு கூட இருந்தார். இப்போ அவர் சைத்திரம் லீலைகள்லாம் வந்துட்டு கோஸ்வாமிகள்ட்ட பகிர்ந்துக்குவார். ரகுநாத் பட்ட கோஸ்வாமி ரொம்ப அற்புதமாக குக் பண்ணுவார், வித விதமாக பலகாரங்கள் செய்வார். அவரும் சைத்திர மாப்பு விருந்தாவனம் அமைச்சாங்க, ரூபன் ரூபசநாதன் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக குக்கிங் பண்ணுவார். ரகுநாத் பட்ட கோஸ்வாமி ரொம்ப அழகாக வந்துட்டு பாகவத ஸ்லோகங்கள்லாம் வாசிப்பார். கோபால் பட்ட கோஸ்வாமி வந்துட்டு ரொம்ப அழகாக பாகவதம் சாஸ்திரங்கள் எழுதுவார், பாகவதம் பேசுவார். இப்போ அவங்க ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி வந்துட்டு அனுப்பம்மாவுடைய பையன், இப்போ சின்ன பையன். அவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணர் மேலே அளவிட முடியாத அன்பு உள்ளவர். ஸோ அவரும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா விருந்தாவனம் வருவார். அவங்க அம்மாட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு விருந்தாவனம் வந்துடுறார். ஸோ விருந்தாவனம் வந்துட்டு நேராக சனாதன் கோஸ்வாமிகிட்ட வருவார், நீங்கள் வந்து என்ன உங்கள் சீடராக ஏற்றுக்கணும். சனாதன் கோஸ்வாமி பணிவினால் என்ன சொல்லுவார், நீங்கள் ரூப கோஸ்வாமிகிட்ட போங்க, அவருக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரூப கோஸ்வாமிகிட்ட வருவார். ஸோ ரூப கோஸ்வாமி என்ன பண்ணுவார்னா ஜீவ கோஸ்வாமிக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் எளிமையான சேவைகள்லாம் கொடுப்பார். கோவிந்த தேவ் கைங்கறி பண்ணுறது, கோயிலை சுத்தம் பண்ணுறது, எழுதுறதுக்கு அந்த குச்சியெல்லாம் பாம்லீஃபில் அந்த மனவழியில் எழுதுறதுக்கு அந்த பென்சில்லாம் சீவுறது, இந்த மாதிரி நிறைய எளிமையான சேவைகள் இப்படி வந்து பண்ணி அவருடைய எந்தளவுக்கு ஒரு உறுதியாக இருக்காரு, கிருஷ்ணனோட தீஷவங்க எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க, உண்மையிலேயே பக்தி எளிமையான பக்தி தொண்டு செய்ய தயாராக இருக்காங்களா அப்படின்னு ஜீவ கோஸ்வாமி பரீட்சை பண்ணி இந்த ஒரு நாள் ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமிக்கு தீட்சை கொடுத்துருந்தார். ஸோ இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவங்க எல்லாமே வந்துட்டு விருந்தாவனத்தில் மகாபிரபுடைய கைங்கரத்தில் ரொம்ப அற்புதமாக ஈடுபட்டாங்க, நிறைய சாஸ்திரங்கள் எழுதினாங்க. அந்த சாஸ்திரங்கள்லாம் தான் வந்துட்டு பின்னாடி வந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர், ஷியாமானந்த பண்டிட், நரத்தம் தாஸ் தாக்கூர் அவங்களாம் அந்த புஸ்தகங்களை வந்து வங்காளத்தில் கொண்டு வந்து எல்லா பக்தருக்கும் விநியோகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த புஸ்தகங்களை தான் வந்துட்டு சில பிரபுபாதர் வந்து நமக்கு ரூப கோஸ்வாமி எழுதின புஸ்தகங்கள், பக்திரசாமிரத சிந்து, உபதேசாமிரதம், இந்த மாதிரி எண்ணற்ற புஸ்தகங்கள், அதுலேருந்து எண்ணற்ற உதாரணங்கள் வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பூர்வாச்சாரியம் ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கோம். இந்த 6 கோஸ்வாமிகள் குறிப்பாக ரூப கோஸ்வாமி, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு வைஷ்ணவனா என்னென்ன தெரிஞ்சிருக்காது, கிருஷ்ண பக்தின்னு என்னென்னு தெரியாது. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப துராத்மாக்கள், ரொம்ப கீழான ஆத்மாக்களாக இந்த உலகத்தில் பிறப்பு இறப்புங்க சகலத்தில் உழுந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் சில பிரபுபாடைய கருணை, சில பிரபுபாடைய காரணமற்ற கருணை, சில பிரபுபாதர் வந்துட்டு கிருஷ்ணவுடன் பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல் விருந்தாவனத்தில் ராதா தாமோதர் கோயிலில் போனாங்க. ஸோ அங்கே தான் ரூப கோஸ்வாமியோட சமாதி மந்திர் இருக்குது. ஸோ பிரபுபாதர் வந்து ராதா தாமோதர் கோயிலில் போயிட்டு ரூப கோஸ்வாமி எடுத்து பிரார்த்தனை பண்ணார். ஸோ எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, உங்கள் அருள் கொடுங்க, எனக்கு உங்களுடைய கருணை இருந்தால் தான் வந்து நான் இந்த கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் விநியோகம் பண்ண முடியும், அது நீங்கள் தான் கொடுக்க முடியும். கிருஷ்ணா சேத்துமாரா, கிருஷ்ணா திதே பாரோ, தாய்த்தவ பாய்ச்சி பாய்ச்சி பக்திமத்தா கூட பாரு இல்லையா, கிருஷ்ணா உங்களுக்கு சொந்தமாக, கிருஷ்ணா உங்களுடையவர், நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு பிரபுபார் வந்து பிரபுபாரே ஒரு ஆச்சாரியர், ஆனால் பிரபுபார் வந்து அவர் எல்லாத்துலேயும் மிக உதாரணமாக இருந்து எப்படி ஒரு பூர்வாச்சாரியிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எப்படி போய் பணிவாக இருக்கணும், எப்படி அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு பிரபுபாதத்தை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. சில பிரபுபாதர் நமக்கு கிடைக்கலன்னா இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காது இல்லையா. சில பிரபுபாதர் நமக்கு கிடைக்கலன்னா ரூப கோஸ்வாமியார், சனாதன கோஸ்வாமியார், இந்த வைஷ்ணவம் வந்து கௌடி வைஷ்ணவம் எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ உன்னதமானது, எவ்வளோ தத்துவங்கள் இருந்தது, எவ்வளோ சித்தாந்தங்கள் இருந்தது, எல்லாத்துக்கு மேலே கிருஷ்ணன் மேலே தூய்மையான பிரேமத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 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 உலகத்துலேயே மிக உயர்ந்த நிலை வந்து கிருஷ்ண பிரேமம். அந்த கிருஷ்ண பிரேமத்தை வந்துட்டு சில பிரபுபாதருடைய கருணையினால் நமக்கு வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிருஷ்ணன் மேல அன்பு இருக்கோ இல்லையோ, ஒரு நாம சில ருச்சி இருக்கோ இல்லையோ, ஆனால் சில பிரபுபாதர் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. நாம் பகவான் நாமத்தை கொடுத்துருக்காங்க, புஸ்தகங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு சக்தியோடு பண்ணிட்டே வந்தோம்னா இவங்களுடைய கருணை, பிரபுபாதர், ரூபவசாமி ஆச்சாரியர் இவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நமக்கும் அந்த கிருஷ்ணனுடைய சுவை ஏற்படும். கிருஷ்ணனுடைய சுவை ஏற்பட்டு நம்ம அந்த பக்தியில் பக்குவம் ஆக ஆக நமக்கு கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு ஏற்படும், கிருஷ்ண பிரேமம் ஏற்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஆச்சாரியருக்கு ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கோம். சில பிரபுபாதருக்கும் ரூபவசாமி பிரபுபாதருக்கும் ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அதனால் நம்ம கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளும் கிருஷ்ணனோட நல்ல முன்னேற்றம் அடையணும், நிறைய பகவானுக்கு கைங்கறி பண்ணணும், பக்தி தொண்டில் வந்து எந்த வித தடங்கள் வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், வைராக்கியம் வேணும், மன உறுதி வேணும், தொடர்ந்து கிருஷ்ண உடலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த பக்குவம் வேணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நாமத்தை வந்து பகவான் நாமத்தை சொல்கிறது நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு நம்ம அவங்களுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய ஸ்ரீ பிரபுபாதிக்கு, ஜெய ஸ்ரீ பிரபுபாதிக்கு, குருதேவிக்கு.